மனிதன் ஆயிரம் காலம் வாழ வைக்கலாம் என்று. இன்று கரு சிறைகள் ஏற்படும் உணர்விலிருந்து, சிறைகள் ஏற்பட்ட அந்த பிண்டங்களிலிருந்து ரசங்களை தயார் பண்ணி அதன் உணர்வின் தன்மை ஏனென்றால் இதற்கு ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் அந்த மிருக எண்ணங்களிலும் அதனை ஏற்படும் கரு சிறைகள் உருவாக்கப்பட்டு அந்த கருத்தன்மை எடுத்து இன்னொரு கருத்தன்மையை சேர்த்து இந்த உணர்வின் தன்மை உருவாக்கும் போது அதன் உறவுகள் ரூபங்கள் எப்படி மாறுகின்றது என்று அறிந்து கொண்டார். அப்ப அறிந்து கொண்டதும் இந்த ஒவ்வொரு உடல்களையும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இது உருவை ஒத்து உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலின் தீமை அந்த உணர்வின் தன்மை கொண்டு இது வளர்க்கின்றன. வளர்ந்து கொண்ட பின் ரூபங்கள் மாறுகின்றன. ரூபங்கள் மாறிய பின் இதன் உணர்வின் தன்மை புது புது ரூபங்கள் கொண்ட மிருகங்களை தயாரித்து செய்கின்றார் விஞ்ஞானி. அதுதான் கரி என்ற நிலையில் மற்றொன்று உருவாக்கும் தன்மை. இந்த ஆறாவது அறிவை பெற்றவர் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆறாவது அறிவின் தன்மை இங்கே கொண்டனர். ஆக உருவாக்கும் தன்மைகள் சந்தர்ப்பத்தால் எதனுடன் எது மோதுகின்றதோ அது பரபிரம்மம் என்றார். ஆகவே இதே போல நாம் மனிதன் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஒரு புது புது உணர்வின் தன்மையை உருவாக்கும் திறன் பெற்றோம். நாம் இப்போ புதுசு புதுசு தண்ணிக்கிறோம், ஒருவனை கொலை பண்ண வேண்டும் என்ற உணர்வை எண்ணுகின்றோம். இந்த புண்ணு அணுக்களை நமக்கு உருவாக்குகின்றோம். ஒருத்தனை கொலை செய்யும் உணர்வை வளர்த்துக் கொள்கின்றோம். அதைத்தான் தவறான நிலைகள். ஒரு குடும்பத்தை எப்படி நாம் சந்தோஷமா இருக்கின்றான், அவனை எப்படி கெடுக்க வேண்டும் என்ற உணர்வு எடுக்கணும். மந்திரவாதியை தேடி சென்று அவனுக்கு தெரியாமலே அவனை கெடுக்க வேண்டும் என்றும் கெடுக்கும் உணர்வு நமக்குள்ளது அவனுக்கு மட்டுமல்ல மந்திரவாதியிடம் சொல்ல போகும்போது அவனு சொல்லுங்கன்னா அப்படிங்களா சீரன்கன் என்று காசு வாங்கிக்கொள்ளும். அவன் செய்யும் உணர்வு இவன் உணர் பங்கானக்கும் அவன் உணர்வு செயல்படும் போது அவனுக்கும் அந்த பங்கு கிடைக்கின்றது. இவன் தவறு செய்வனுக்கு இந்த பங்கு கிடைக்கிறது தெரிந்து கொள்வது. அவனை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணுகின்றான். அவன் வீழ்த்து அவன் சிறுகச்சிரும்ப அது பாரு அப்படி போயிட்டானா இவன் செய்து அவன் உடலில் உருவாக்கி அவன் சிதைந்து போகும்போது அதைக்கண்டு இவன் ரசித்து வரும்போது அங்கே குறைத்து இவன் உடலும் இது குறைகின்றது. இது செய்து உணர்வு கொண்ட இவனுக்கும் இந்த தீமையின் உணர்வு கொண்டு தீமையை விளைவிக்கும் உணர்வு இங்கே விளைகின்றது. இவன் இறந்த பின் இதே தீமையை விளைவிக்கும் அந்த மந்தர் வழியை ஜெயிக்கும் போது இன்னொருவருக்கு அடிமையாகி அவனை அதை செயலாக்கி அதிலே விஷத்தின்மை மருந்து மீண்டும் வெளிவந்த பின் தீமை செய்தே பழைக்கும் உடலின் உணர்வு வருகின்றது. ஆகவே எதில் இருந்து நாம் தப்ப முடியாது? இந்த உயிரிலேதான். எதன் உணர்வை எடுக்கணுமோ அதன் உணர்வை உருவாக்கும் திறன் பெற்றது உயிர். இது மனிதன் ஒருவன் தான் தான் உணர முடியும். அந்த மனிதன் உறந்த பின் அதை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? இந்த மனித உடலிருந்து மாற்ற தவறினால் நாம் இப்ப எங்கே சொல்வோம் என்று நற்று சற்று சிந்தித்து பாரு. ஏனென்றால் இதைத்தான் 20 வருடம் பல உணர்வுகள் தன் உடலை சேர்க்கப்படும் உணர்ச்சிகள் எப்படி மாறுகின்றது, ஒன்று உறுப்புகள் எப்படி சேர்ந்து மீண்டும் என் உடலை திரும்பி பார்த்து சொல்லும், இப்படியெல்லாம் பல தலைவர் கொண்டு அறிந்து கொண்ட பின் எல்லாருக்கும் மனிதனான பின் நாம் விடுபட வேண்டும் என்று நீங்களெல்லாம் விடுபட வேண்டும் என்று உணர்வு எனக்கு வரும். உங்களை எப்படியும் வீழ்த்திட வேண்டும், என்னை வீழ்த்தும் என்ன சக்தி நான் எல்லோரும் என்னை கண்டு அஞ்ச வேண்டும் என்று உணர்வானா உங்களை வீழ்த்திடவும் செய்யலாம். அதே சமயத்தில் உங்களை வீழ்த்திட்ட உணர்வு இந்த மனிதன் நல்ல உணவுகளை வீழ்த்திட்டு நம்ம அசுர உணவு கொண்ட மிருகமாகவும் நம்மை மாற்றிவிடும். இந்த உயிரோட வேலையை தான். ஆகவே நாம் எதை செய்ய வேண்டும்? நீங்கள் உயர வேண்டும், உயர்ந்த நிலையில் வேண்டும், அருளை பெற வேண்டும், அருளை வாழ வேண்டும் என்று என்ன இந்த உணர்வு என் உயிர் அதன் வழி எனக்குள் பக்குவப்படுத்துகின்றது. என் சொல்லால் சொல்லப்படும் போது தீமையை நீக்குகின்றது. அந்த தீமை என் உடலுக்குள் அல்லது தடுக்க நிலை வருகின்றது. ஆகவே இதை போன்றுதான் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உடல் நமக்கு எத்தனை காலம் சொந்தம், இந்த உடலை தேடி வைத்த சொந்தங்கள் எத்தனை. ஆக நாம் இந்த உடலின் தன்மை நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு ஒப்பம் முதிர்வடைகின்றது. முதிர்வடைந்தால் எதையும் இருந்து உயிர் என்ன செய்யணும்? முழுமையடைந்த இந்த உயிர் எதை முழுமைப்படுறது இந்த உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது, அது உடலை விட்டு செல்லுகின்றது. அந்த சென்ற ஆன்மா அதில் எதன் உணர்வு முன்னணியில் இருக்கின்றதோ அதன் வழி அழைத்து சென்று அந்த உடலுக்குள் சென்று கருவாகின்றது. கருவான உணர்வுகள் அதன் வழி ரூபங்களை மாற்றுகின்றது. ஆனால் இந்த உடல் எதை வளர்த்தமோ இந்த உயிரான ஈசன் வெளி சென்ற பின் இந்த உடலான தன்மையின் ஈசம் அடைகின்றது. ஆக நாத்தமான பாடு யாராவது பக்கத்தில் போகணுமா? இந்த உடலை நாம் என்ன சிவம் என்றாலும் உயிரான ஈசன் பொழித்தா சவம், அது இயக்கம் இல்லை. ஆக நாளடைவில் கொண்டவானால் இந்த நீசத்தின் தன்மை அடைகின்றது. இந்த நாத்தத்தின் உடலை கிளம்பப்படும் போது இதே மின்கதிர்கள் தாக்கப்படும் போது இந்த எப்படி இந்த ஜீவணுவாக இருந்ததோ அது உயிரணுவாக மாறுகின்றது. இந்த உடலை உணவாக்கும் தன்மை வந்து இந்த உணர்வுக்கொப்ப புழுத்தன்மை அடைகின்றது. பின் இதுவும் தீண்டி விட்டால் இது மடிகின்றது. மடிந்த பின் இதனை சேர்த்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு எந்த உடலை தின்று இது வந்ததோ இதே போல மனிதன் உடலையும் இந்த அணுக்கள் சென்ற பின் அவன் உடலை திங்கும் தன்மை வரும். பேனோ உண்ணியோ இதை போன்ற நிலை இது வருகின்றது. அதே சமயத்தில் அதிகமாக ஒட்டியிருந்து பாசத்தால் வந்தால் மேலே ஒட்டி இந்த உணவின் தன்மை தோலை திங்கும், சர்ம நோய்களும் வரத்தையும் இந்த உடலை சென்று உடலுக்குள் சென்று உடலின் கருக்களை சாப்பிடும் தன்மை வரும். முதல்ல நாம் தெரிகின்றோம் முதல்ல சர்ம நோய் என்று. இந்த உணவின் தன்மையின் மனத்தால் வெறும் அணுக்கள் நாம் சுவாசித்து ரத்தங்களில் கலந்து உறுப்புகளின் ஊடுதி இந்த அரிப்பின் தன்மை கொண்டு குடிகொண்டு அந்த உறுப்புகளின் சதையை செய்யும். இது எல்லாம் இது இயற்கையின் தன்மையில் நடக்கின்றது. ஆகவே இதெல்லாம் மனிதன் நாம் எப்படி என்ன வேண்டும் என்பதற்குத்தான் இப்போ உங்களுக்கு நிச்சயம் எப்படி பரிணாம வளர்ச்சியிலிருந்து உள்ளவிருந்து மனிதன் அவரும் தன்னை காட்டின உணர்வுகளை சேர்த்து சேர்த்து அந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகளாக மாறி 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 இது இன்றைக்கு நம்மை மனிதனாக உருவாக்கும் உருவாக்குதல் வருகின்றது. நாம் மனிதனான பின் நமக்குள் நஞ்சை மலமாகும் தன்மை வருகின்றது. மற்ற உயிரணுக்கள் அனைத்துமே இந்த நஞ்சை தன் உடலாக்கி அதனுடைய வலுவாக்கின்றன, நல்லதை மலமாக மாற்றுகின்றன. மனிதன் ஒருவனே நஞ்சை இந்த மலமாக்கிவிட்டு நல்ல உணர்வின் தன்மை மனிதன் அறிவிலாகும்போது நஞ்சை நீக்கும் ஆற்றல் பெறுகின்றான். ஆகவே நாம் இந்த நஞ்சை நீக்கும் ஆற்றல் பெற்ற பின் இந்த ஆறாவது அறிவு கொண்டு காட்டுகையா எதனையும் தெரிந்து கொள்ளும் அறிவின் தன்மை ஞானம் இழந்தும் அந்த ஞானத்தை நாம் இழந்து விட்டால் என்ன செய்யும்? அந்த தீமையின் தன்மை தான் வேதனைப்படுவோர் உணர்ந்தான் நமக்குள் ஞானம் இருண்டு விடுகின்றது. தெளிவான நிலையில் தெரிந்திரு நிலையில் இந்த ஆறாவது அறிவுக்குள் உள்புகாதபடி தீமை உணர்வை தடுத்து நிறுத்த அதனுடன் கலந்து நம்முடைய இயக்கத்தை மாற்றிடாமல் இருக்க அடுத்த தடவை ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றி நாம் இப்போது துருவ நட்சத்திரத்தின் நிலையை எடுத்து பழகின்றாம் உடனடியாக அந்த உணர்வின் தன்மை சேர்த்து அந்த உணர்வின் தன்மையில் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இதனுடன் கலந்து ஆணாவியுடன் கலந்து நிருமூடமான தவறு செய்யும் உணர்ச்சிகளை தூண்டாது தடுக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரளவும் பேரளவும் நாம் பெற வேண்டும் என்ற உடலுக்குள் சேர்த்தப்பின் இந்த உணர்வு வலிமை கொண்டு இந்த ஆறாதிர இருவை சிந்திக்கும் தன்மை மாற்றி அமைக்கின்ற உணர்வினர் பிரித்திட வேண்டும். அப்ப அந்த தீமையின் நடந்தால் சிந்தனை தன்மை வரும். அப்ப அந்த தீமையின் உணர்வு வந்தால் ஞானத்தை செலுத்தினால் வெறுப்பின் தன்மை வரும். வெறுப்பின் தன்மை வந்தால் செயலற்ற நிலையை மாற்றச்சேன். வெறுப்பின் தன்மை வந்து ஒருத்தனை கொல்லச்சேன். நம் நல்ல குணத்தை எப்படி கொள்ளும் தன்மை வருகின்றோம். இதே போல சிந்தனை என்று அவன் உதைத்தால் தான் ஆகும், அவனை கொண்டால் தான் ஆகும் என்ற உணர்வுகள் விஷயத்தின் தன்மை நமக்கு உயிரிலே சேர்க்கின்ற உணர்வுகள் தீமையின் உணர்வு எங்கள் கொள்ளச்சிய உணர்வு அதே உணர்வுகள் அந்த இயக்கி அந்த உணர்வின் இரத்தத்தில் கலக்கப்படும் போது அது மற்றதை கொண்டு புசிக்கும் உணர்வின் அணுக்கள் நமக்கு உருவாகும். இந்த அணுக்களின் மலங்கள் அதிகமாகும் போது நல்ல அணுக்களை கொண்டிடும் நிலையே மாறிக்கொண்டு ஆக மனிதனாக வளர்ந்த நிலை மனிதனாக்காக எத்தனை வகையான குணங்கள் இருந்ததோ அதையெல்லாம் உருவா மாற்றும். எத்தனை வகை குணத்தால் மனிதனுக்கு இந்த உறுப்புகள் வந்ததோ அந்த உறுப்புகளின் தன்மை நாளுக்கு நாள் போலடை செய்து இந்த உணர்வின் தன்மை உறுப்புகளை சுருக்கிவிட்டார். இந்த உயிரை விட்டு சென்ற பின் எந்த உறுப்புகள் சுருங்கியதோ அந்த உணர்வின் கருத்தன்மை ஆகி நாம் மாடோ மாடோ நாயோ நரியோ இதை போன்ற உருவங்களை மாற்றப்பட்டு அதன் குணங்களும் அந்த உடல் அமைப்பு அதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நாம் நினைக்கிறோம் நீங்க மனிதனா இருக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம். இந்த ஆறாவது அறிவு மழுங்கி விட்டால் உணர்வின் செயலாகும். இந்த ஆறாவது அறிவின் தன்மை உயிரால் தெரிந்து கொள்ளும் காத்திகேய ஆக இதை போல ஒளியின் சரீரம் பெற்ற உணர்வை நாம் நகர்ந்து நாம் ரசத்தில் கலக்க செய்து நம் உடல் உள்ள அனைத்துக்கும் வீரிய சக்தியை எப்படி விஞ்ஞானி பல உணர்வுகள் சேர்த்தப்பட்டு இந்த உடலின் தன்மை மாற்றி மனிதன் 1500 ஆண்டுகள் வாழ முடியும் என்று விஞ்ஞானி கூறுகின்றாலும் 1500 ஆண்டுகள் வாழ உங்கள் சந்ததிகள் எத்தனை பேரும் யாரையும் தொடர்பு கொள்வார் தொடர்புள்ள நீ தனித்தே போகும். தனித்து போகும்போது தனித்து வாழும் தன்மை இவருடைய பின்னணியில் எல்லாம் இறந்து போவோம். அவன் கடைசியில் ஒருத்தன் உதவி செய்யவில்லை ஆள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? மீண்டும் இவருடைய விஷயத்தின் தன்மை கோர்க்கப்பட்டு தேய்புறையாடான் தனித்து வாழலாம் என்றான். இருந்தாலும் இந்த உயிரின் தன்மை நுகரும் தன்மை உள்ளே அது மாற்றிக்கொண்டுதான் இருக்கும். ஆகவே எங்கும் மாறாத நிலை பெற்ற அந்த உணர்வின் தன்மை நாம் உடலுக்குள் செலுத்தி ஒவ்வொரு அணுக்களும் இந்த வீரிய உணர்வுகளாக்கி தீமையிலே நமக்கு வராத தடுத்து நிறுத்தும் உணர்வும் தனக்குள் அது வந்தால் ஒளியாக மாற்றிடும் தன்மை நமக்குள் அது உருவாக்குதல் வேண்டும். அதுதான் நாம சொல்லும் இப்ப திருவதியானம். இதை நாம பழகுவதற்கு உங்களுக்கு லேசா கொண்டு கொடுக்கிறோம். இந்த உண்மையை அறிவதற்காக காட்டலை என்று குருநாள் பல உண்மைகளை நுகரச் செய்து அந்த இயக்கம் என் உடலில் எப்படி இயங்குகிறது அறிந்து அதை தீமையினை நீக்குவதற்கு என்ன உபாயம் இந்த நிலையை அறிய செய்து இந்த ஆற்றலின் தன்மை கொண்டதுதான் இப்படி வருகின்றது. இப்படி வந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கின்றது? இப்ப நம்ம தியான வழி அன்பர்கள்லாம் என்ன செய்வாங்க, சாமிகிட்ட போனா எல்லாம் நீக்கம் சாமிக்கு சக்திகள் மட்டும் சொல்லுவாங்க, சாமிகிட்ட கேட்கிற முறை மட்டும் சொல்ல மாட்டாங்க. போங்க சாமி நான் சொன்னேன் சொல்லுங்க, அவர் உடனே பார்த்துக்கிடாரு ஸ்ரீதர். அவர் வந்தவன் நினைக்கும் குடும்பத்தில் என் பையன் சொன்னபடி கேள்வி அழுதுகிட்டே இருப்பார். அவர் உடல் இந்த உணர்வு நான் கேட்டவன எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் உடல் உள்ள கஷ்டத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த என்ன நான் நுகர்ந்த உணர்வு எனக்கு இன்னும் கொஞ்சம் பகமையும். ஒரு மனிதன் தவறுச்சியின் உணர்வுனாலே இந்த உடலில் எத்தனை நிலைகள் வருகின்றது. பலரும் என்கிட்ட வந்து அழுதா எப்படி இருக்கும்? பலருடைய கஷ்டங்களை நான் கேட்டிருந்தால் எனக்கு நல்லது போதும், கெட்டதையே நான் வளர்த்துக்கணும். அப்ப கேட்டுக்கொண்டப்ப என்னை சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் சொல்றவங்க சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? நீங்க இதே மாதிரி இந்த உணர்வின் தன்மை நீங்க பெறுங்க. அந்த அருளை பெற வேண்டும், அந்த ஆசி வேண்டும் என்று கேளுங்க. அந்த ஆசிகள் உங்களில் வளர்ந்தால் உங்கள் தீமைகளை அதன் உணர்வு உங்களுக்கு வளரச்சு அதிலிருந்து சிரமங்களை போக்கும் சக்தி நீங்க பெறுங்க. இப்படி நாம் சொல்லி அனுப்பணும் தவிர தியான வழியிலே பண்பைகளை போறோம், அங்கிருந்து சுவாசமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், வந்தீங்க ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு தான் இதை சொல்லுங்க. ஆக அவருக்கு அந்த அருள் சக்தி பெற செய்யுங்க. அது அருள் இருந்து இருள் இருந்து மாண்டி அவர் நல்ல நிலையை பெற வேண்டும் என்று அந்த அருள் உபதேசத்தை கொடுங்கன்னு ஏதாவது சொன்னா உபதேசம் சொல்லி பதிவு செய்து நினைவு கொண்டு அவளை காக்கும் உணவுகளை உதவி வந்தவுடன் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க கஷ்டத்தை கொட்டிக்கிட்டே இருந்தேன், நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாருடைய உணவுகளும் கேட்டுக்கிருந்தேன், என்னாகும் இதை போல நீங்களும் அடிக்கடி நான் என்ன செய்யறேன்னு சாமிக்கு சக்தி உங்க கஷ்டமெல்லாம் கேட்டு உணர்ந்தான் அதே நிலைதான். ஆகவே அந்த கஷ்டம் என்று தெரிந்து கொண்டவன் உடனே ஆத்மசுத்தி செய்து அவருக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும், நல்ல நிலைகள் ஏற்படும், சிந்திக்கும் ஆற்றல் பெற வேண்டும், தெளிவான நிலைகள் பெற வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு உபதேசித்து உணரும் தன்னை சுவாமியிடம் கேட்கும்போது இந்த மாதிரி செய்யும். அப்ப அந்த உடல் ஆசிரியர்படி செய்ய வேண்டும் என்றார் பரிசு. அதன் மாதிரி அவர் காற்று மழையில் நடந்து கொள்ளுங்க. ஆக நீங்க நுகர்ந்த உணர்வு உங்க உடலுக்குள்ளே அந்த தீமையில் அகற்றும் தன்மை வலிமை பெற்று உங்க வாழ்க்கையை சீர்படுத்த இது உதவும் என்று நீங்கள் சொல்லி அனுப்பினா இது ஒழுங்குபடுத்துவதாகும். இல்லை என்ற அனுச்சி இந்த ஆர்வத்தில் நாம எப்படி நம்மளோட தியான வழிக்கு வரணும், இந்த ஆர்வத்தில் வந்தோடனே உடனே சாமிக்கிட்டு போனா நல்லா ஆக்கிடுவாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆர்வத்தில் தான் வருவாங்க. பாக்கெல்லாம் காதல கேட்காது, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லைங்க அதுக்கு இல்லைங்க கஷ்டம் அப்படி இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இப்படி கேட்காதீங்க இப்படின்னு அதை கேட்கதானுங்க வந்தேனுங்க, அதை கேட்கதானுங்க வந்தேன்னு திருப்பி இப்படி நம்ம கிட்டே சொல்லுவாங்க. இதுகளெல்லாம் அந்த உணர்வின் இயக்க நிலையை பெறுகின்றது, நல்லதே பெறும் தன்மையில் இந்த நண்பர்கள்லாம் இதே மாதிரி சொல்லி முதல்ல அவர்களுக்கு நீங்கள் பாடத்தை கொடுக்க வேண்டும். தான் அதன் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்று ஏங்கு உணர்வின் தன்மை பெறுங்கள். இதை போல முதல்ல பயிற்சி எடுத்துக்கொள்ளும் சாமியிடம் போய் அந்த மகிழ்ச்சியின் ஆசக்தியை பெறணும், அந்த பேரின்ப நிலையை பெறணும், என் துயரத்தெல்லாம் அந்த துயரம் என்று வாக்கியவர் என் குடும்பத்தின் நல்வழியில் வழிநடத்தும் அந்த சக்தி பெற வேண்டும், என் பையனுக்கு நல்ல அறிவுத்தன்மை பெற வேண்டிய அந்த சக்தி எனக்கு வர வேண்டும், என் பையனுக்கு அந்த நிலை வர வேண்டும் என்றால் உணர்வின் தன்மை அதன்படி நீ எண்ணி நடக்கும் என்று உணர்வு வந்து எழுதி சொன்ன உணர்வின் தன்மை அங்க வளர்க்க தேவை. அவங்க வளர்த்த நிலவுக்கொண்டு அவங்க பார்வையிலேயே பையனை திருத்திக் கொள்ளலாம். நீங்க பையன் இப்படி இல்ல அவனுக்கு எப்படி அவனுக்காண்டி நீங்க பிரேயர் பண்ணுவாங்க, ஏங்க அவனுக்காண்டி ஆண்டவங்கத்துல பிரார்த்தனை பண்ணா அவன் வந்து அவனுக்கு நல்ல செய்வ ஆண்டவன் என்று இப்படித்தான் எல்லா மதங்களையும் இதைத்தான் செய்கின்றன. அதே மாதிரிதான் நம் மதத்தில் இதைத்தான் செய்கின்றன. ஆக நம் மதம் என்று சொல்வது நாம் வளர்த்து கொண்ட மதம் வழியில், ஆக ஞானிகள் வழிகள் இங்கே வரவில்லை, அரசன் காட்டிய வழிகள் தான் நம் நிலவு. அப்ப அதன் வழி என்பது நம் மதம் என்று வருகின்றன. ஆக இதன்படி இன்னொரு நிலவு என்பது அவர்கள் எம் மதம். ஆக மதத்தின் அடிப்படையிலான இயக்குகின்றன நம் உயிரின் இயக்கம் எதுவோ அந்த உணர்வின் இயக்கமாக தான் நம்மை இயக்குகின்றது என்பதனை உணரக்கூட முடியாத நிலை இந்த உலக நிலையில். இதுல என்ன செய்யுது, ஒரு மதத்துக்குள் அந்த ஆண்டவன் காட்டிய ஞானிகள் காட்டிய வழியை தவறுகின்றான், பெண்ணெல்லாம் சும்மா விடக்கூடாது. இதுல தீவிரவாதம் வருகின்ற இது அம்மா அப்பா அப்ப சொன்னபடி நான் கேட்கணும்னு விரும்புறேன். அதுல ஒருத்தன் சொன்னபடி கேட்கணும், அம்மா மதே அவன் மதிக்கணும் உதைச்சாதான் சரியா இருக்கும், அவனை திருத்துவதற்கு மாறாக இதுல தீவிரவாதம் ரெண்டாயிரம் தாயார் நீ இப்படி போடா வழியில நீ என்னடா சொல்ற அப்ப இந்த தீவிரவாதம் நீயா நானா என்று பார்த்துக்கொள்ளும். இந்த உணர்வின் அறிவு தான் நமக்கு வளர்க்க முடியுன்றதால ஞானத்தை வளர்க்கும் தொடர் இருக்கின்றதா. இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்ற விஞ்ஞான அறிவு விடுவிக்கும் காலம். ஆக அஞ்ஞான வாழ்க்கை தான் விஞ்ஞான அறிவு வாழுகின்றோம். விஞ்ஞானின் உணர்வுடன் தெரிந்தால் நம்மை எது இயக்குகின்ற நிலை அறிந்து அதை மாற்றும் சக்தி பெற்ற அந்த உணர்வை நுகர்ந்தால் அதனுடைய வீரியத்தை கழித்து ஞானத்தின் தன்மை நமக்குள் வளர்த்துக் கொள்ளலாம். அதுக்குத்தான் இந்த தியானம் என்ற நிலைகளும் உங்களுக்குள் காலில் துருவ தியானமும் பரிவானத்தின் அந்த உணர்வின் தன்மை எண்ணும் போது அந்த அலைகள் உங்களுக்கு ஞானத்தை ஊட்டி தீமையில் அகற்றும் வலிமை பெறும். அப்ப நம் உடல் வந்து தீமை புகாதபடி தடுத்து நம்ம நல்ல அணுக்களை பாதுகாக்கும் தன்மை. ஆக சிறுக சிறுக என் உணர்வின் தன்மை வளர்த்து கொண்டால் பழமையிலிருந்து மாற்றிடும் இதே உணர்வு அணுக்கள் உடலை விட்டு சென்ற பின் நஞ்சினை நீக்கிடும் அல்லது ஒரு நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் திறந்திடும் அணுக்களாக மாறுகின்றன. இந்த உடலை விட்டு உயிர் வந்தால் எந்த நட்சத்திரத்தின் தன்மையை நாம் பெற்றமோ அங்கே இந்த உயிர் அவனுடைய கடின நிலைகளுக்கு அழைத்து செல்கின்றது. அங்கே தொக்கியுள்ள உணர்வின் தன்மை மாற்றி ஆக துருவ நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் எடுத்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டிருக்கும். இப்படி நமது பிரபஞ்ச வாழ்க்கையில் நமது பிரபஞ்சத்தின் அருகில்தான் உயிர் முகப்பில் இருக்கின்றது இந்த துருவ நட்சத்திரம். இந்த மனிதன் இங்கிருந்து விளைந்து கொண்டவன் அதன் பெற்றால் என்னென்னா வாந்தி துருவ புயல் கவர்ந்து உணர்வுடன் தாவர இனங்களாக வந்தது அதனதன் உணர்வுக்கு உணர்ச்சிகளும் உடல்களும் தன்னை காக்கும் உணர்வு பெற்று மனிதனாக வந்தது. மனிதனானது நம்முடைய சந்தர்ப்பம் நஞ்சை வெல்லும் உணர்வை பெற்றார் அந்த உண்மையின் அறிந்திடும் மகிழ்ச்சியனானார் பின் துருவத்தின் ஆற்றலை பெற்றார். துருவத்துக்குள் போகும் நட்சத்திரங்கள் இன்னும் மோதல் ஆகும்போது ஒலிக்கட்டைகளின் விஷயங்களையும் பெரிய உணர்ந்தான். ஆக எப்படி வெள்ளிக்கோள் ஒலிக்கட்டை எடுத்துக்கொள்கிறதோ அதே போல இவன் இடத்தில் அந்த ஒலிக்கட்டை நுகரும் திறன் பெற்றார். அதன் வெளிக்கொண்டுதான் துருவத்தின் எல்லை தேசிய உணர்கள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் உங்கள் அழைத்து செல்கின்றேன். அந்த உணர்வின் தன்மை பருவம் பருவத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தியும் இந்த பருவத்தில் இப்போது நாம அந்த மெய்வெளியை காட்டும் அந்த உணர்வின் தன்மை நம் இருளை நீக்கணும். அரு உணர்வை பெறக்கூடிய தகுதி கொண்டு அந்த எண்ணத்தை உங்களுடன் குவிக்கப்பட்டு இப்போது துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற நாம் ஏங்கி பெற இப்போது தியானிப்போம்.